ഓം ശാന്തി. ഡോക്ടർ സച്ചിൻ ബൈജിയുടെ ജനറൽ ക്ലാസ് പറ്റി തമിഴാക്കത്തിൻ സാരം പാക്കല. ഡേറ്റ് 13/2/2019. ഫൈനൽ സഡൻ പേപ്പർ, കടേസി നേരത്തിൽ വരക്കൂടിയ திடீர் பேப்பர்கள், இதனை பற்றி டிஸ்கஸ் செய்யறாங்க. முதல்ல சச்சின் பாய்ஜி அவங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. ஒரு முறை இது போல ஒரு எழுத்தாளர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு புத்தகம் இருக்கு, அதுல 1000 பக்கங்கள் இருக்கு. இதனை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு. அதற்கு அந்த எழுத்தாளர் சொன்ன பதில், 6 மாதம். அதே கேள்வி ஒரு டாக்டர் கிட்ட கேட்கப்பட்டது. அவங்க சொன்ன பதில், 3 மாதம். அதே கேள்வியை ஒரு வக்கீலிடம் கேட்கப்பட்டது. அவர் சொன்ன பதில், 1 மாதம். அதே போல ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட கேட்கப்பட்டது. அவர் சொன்ன பதில், 1 வாரம். கடைசியாக ஒரு மாணவன் கிட்ட கேட்கப்பட்டது. அந்த மாணவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்டாராம், எப்ப எக்ஸாம்னு சொல்லுங்க, அதனை சார்ந்துதான் நான் படிப்பேன், அதனுடைய வேகமும் அதனை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே போல பிராமண வாழ்க்கையில முதல் நாள் துவங்கியதிலிருந்து நமக்கு எங்க பார்த்தாலும் டெஸ்ட் பேப்பர் தான். நம்மளுடைய பயணம் துவங்கியது முதல் அவ்வப்போது எக்ஸாம்ஸ் ஒரு கடல் போல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. காலை முதல் இரவு வரை விதவிதமான டெஸ்ட் பேப்பர். இந்த பிராமண குடும்பமே நமக்கு ஒரு தேர்வு எழுதக்கூடிய ஹாலா இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு டெஸ்ட் பேப்பரா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பிராமண குடும்பத்திடம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கர்ம கணக்கு என்பது இருக்கின்றது. புதிய உலகம் வந்தே தீரும். ஆனால் அது வருவதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பரிவர்த்தனை என்பது ஏற்பட வேண்டும் நமக்குள். நாம் எப்படி குழப்பமான சூழ்நிலையில் எதிர்கொள்ளப் போகின்றோம், எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு கவனம் என்பது அளிக்க வேண்டும். ஃபைனலா நம்மை நாடி வரக்கூடிய அந்த திடீர் பேப்பரை எப்படி சமாளிக்க போக போறோம், எப்படி எதிர்நோக்க போறோம். பாபா ஒரு முரளியில இது போல சொல்லியிருக்காங்க. பாபா மில்லன் இருக்கலாம், ஆனா அது முடிந்த 10 நிமிஷம் கழிச்சு விநாசம் நடைபெறலாம். ஆனா அதற்கு முன்னாடி கூட பாபா அதை வெளியிட மாட்டாங்க, அந்த ரகசியத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அது போல தயாராக இருக்க வேண்டும். ஒரு புதிய புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தாதி குல்சாஜி அவங்களுடையது, ரியல் கோல்டுன்னு. அதுல ஒரு வாக்கியம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க தாதிஜி. அமிர்த வேலையில எழுந்திருப்பது, சக்திசாலியான யோகா செய்வது, அது ஒன்றும் அவ்வளோ ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் குழப்பங்கள் நடக்கும்போது நான் ஆடாத அசையாத ஸ்திதியில் இருக்கின்றேன் என்றால் அதுதான் விசேஷம். எங்கு பார்த்தாலும் குழப்பம், கூச்சல் இது போல இருக்கும்போது ஒருவர் ஆடாத அசையாத நிலையில இருக்காங்கன்னா அதுதான் உண்மையான முயற்சி என்று சொல்லப்படுகின்றது. எந்த நொடி வேணா நமக்கு எந்த வகையான பேப்பர் கூட வரலாம். அந்த பேப்பர்லாம் என்னவாக இருக்கின்றது, நாம் எப்படி அதனை அட்டன் செய்ய பண்ண போறோம், அல்லது அதில் மாட்டிக்க போறோமா. பிரதர் ஒரு கதையை ஷேர் பண்றாங்க. ஒரு ஜென் குரு, அவரை ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சொற்பொழிவுக்காக 7 அடுக்கு மாடிக்கு கூட்டிட்டு வராரு. ஒரு 40 பேர் அந்த சத் சங்கத்துக்கு வந்து உட்கார்றாங்க. சொற்பொழிவு ஸ்டார்ட் ஆகுது, எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனால் திடீரென்று நில அதிர்வு ஏற்படுகின்றது. உடனே எல்லாரும் வெவ்வேறு திசையில ஓட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் லிஃப்ட் யூஸ் பண்ணல. எல்லாருமே அந்த படிக்கட்டை நாடி ஓடுறாங்க. ஆனா அந்த ஜென் குரு மட்டும் கண்களை மூடிக்கொண்டு அமைதியா அமர்ந்துடுறாரு. அப்போ அந்த குருவை அழைத்து வந்த ஃப்ரெண்ட இது போல நினைக்கிறாரு, அடடா இவரை விட்டு நம்ம ஓடுறோமே, இவர் மௌனமா உட்கார்ந்துட்டாரே, சரி என்னதான் ஆகட்டும், எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இவரை கூட்டிட்டு வந்தேன், இவரோட நானும் பக்கத்திலே உட்கார்ந்துடுறேன் அப்படின்னு உட்கார்ந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து நில அதிர்வு சமாதானமாகுது. அந்த இன்சிடென்ட் முடியுது. அப்போ அந்த ஜென் குரு கண்கள் விழிக்கின்றார். எங்க நிறுத்தினாரோ அங்கிருந்து தொடங்குறாரு. ஆனா கேட்பதற்கு அந்த ஃப்ரெண்டை தவிர யாருமே இல்லை. அப்போ அந்த ஃப்ரெண்ட் குரு கிட்ட இது போல சொல்றாரு, உங்களுடைய சொற்பொழிவு இருக்கட்டும், எனக்கு இப்ப ஒரு கேள்வி, நில அதிர்வு ஏற்பட்ட போது எல்லாருமே ஓடினாங்க வெவ்வேறு திசையில, நீங்க ஏன் ஓடல, எனக்கு இதுக்கு பதில் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த குரு அழகான பதில் சொல்றாரு, நானும் ஓடினேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க, அதே இடத்துல தானே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, நீங்க ஓடவே இல்லையே அப்படின்னு இவர் சொல்றாரு. அதற்கு அந்த ஜென் குரு இது போல சொல்றாரு, பாருப்பா நான் எனக்குள்ள ஓடி சென்றேன், எந்த ஒரு இடத்தில் ஆடாத அசையாத நிலை இருக்குமோ அங்கு சென்று விட்டேன், எங்க பார்த்தாலும் நில அதிர்வு, எங்க போய் தப்பிக்க, அதனால நான் என்னுள் சென்றேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராங் ஸ்திதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழப்பங்கள் ஏற்படும் போது எந்த அளவுக்கு வேகமா நம்ம ஸ்திதியில உறுதியா இருக்கிறோமோ அதுதான் முக்கியமாக இருக்கின்றது. பாபா கூட இது போல சொல்லியிருக்காங்க, இரத்த ஆறுகள் ஓடும் நாலாப்புறமும், அந்த நாளும் வரப்போகின்றது, ஆனா நம்ம அதற்கு தயாராக இருக்கின்றோமா, அதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடியா அது போல தயார் நிலையில இருக்கணும். நான் ஒரு டாக்டரா சில விஷயம் ஷேர் பண்ண விரும்புறேன். எங்க கண்களுக்கு முன்னாடி நூற்றுக்கும் மேலானவர்கள் எங்களுக்கு முன்னாடி இறப்பதை பார்த்துருக்கோம். நிறைய ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிகேஸ் எங்க கண்ணுக்கு முன்னாடி சரீரம் விட்டுருக்காங்க. சில பேர் உறுதியா இருப்பாங்க சரீரம் விடும் போது, சில பேர் ஆட்டம் காணுவாங்க, சில பேர் மனமுடைந்து போவாங்க, சில பேர் குழப்பம் அடைவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய முயற்சி சார்ந்து இருக்கு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுப்போம். ஆனால் அதே போல தாதிகள் வந்து ரொம்ப டிட்டாச்சா இருப்பாங்க. ஆனால் சில பேர் கொஞ்சம் சின்ன வலினாலும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ அதனால தான் பாபா வந்து லாங் டேர்ம் எஃபர்ட், நீண்ட கால முயற்சி பண்ணணும் அப்படின்றத சொல்வாரு. அண்ட் கூடவே நாம் எவர் ரெடியா இருக்கணும். இந்த பிராமண வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலும் எட்டு வகையான விதவித பேப்பர் வரலாம். ஸோ அந்த எட்டு பேப்பரை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எது போல அப்படின்னா, வர்ணம் நிறைந்த வண்ணத்துல நம்ம பாஸ் பண்ணணும், அதுதான் பாஸ் வித் ஆனர். அது போல பறக்கணும். ஒவ்வொரு பேப்பர்லயும் நாம் எந்த அளவுக்கு ஞானி, எந்த அளவுக்கு யோகி அப்படின்றது தெரிய வரும், வெளிப்படும். சில சமயம் ஒரு பேப்பர் வரலாம், சில சமயம் டபுளா இருக்கலாம், சில சமயம் மூன்று பேப்பர், அல்லது சில சமயம் மொத்தமா எட்டு பேப்பர் கூட வரலாம். பொதுவா மனிதனுடைய மனம் வந்து குரங்குக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க, குரங்கு கூட இது போல ஒரு கதை சொல்லுவாங்க. அது கையில ஒரு வைன் டம்ளர் இருந்து அது அந்த வைனை குடிச்சிருச்சு அப்படின்னாக்கா பயங்கரமா ஆட்டம் போடும். அந்த சமயத்துல அதுக்கு ஒரு தேள் கொட்டிடுச்சுன்னா அதனுடைய ஆட்டம் அதிகரிக்கும். அதே சமயத்துல ஒரு தீய ஆவி அதுக்குள்ள சென்று விட்டது அப்படின்னா அந்த குரங்குடைய நடத்தை எது போல இருக்கும்? அதே போல அந்த மாதிரியான மனதை நான் கண்ட்ரோல்டா வச்சிருக்கேனா, எவர் ரெடியா இருக்கிறனா, நீண்ட கால புருஷார்த்தம் இருக்கின்றதா? நீண்ட கால புருஷார்த்தம் என்பது ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் அல்ல, பல வருடங்களுக்கு அது போல உறுதித்தன்மை நம் மனநிலையில இருக்கணும். பாபாவுடன் கையோடு கை சேர்த்து வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது போல இருக்கும் போது நம்மளால டெஸ்ட் பேப்பரை ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ அந்த 8 டெஸ்ட் பேப்பர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல முதல் பேப்பர் 5 விகாரங்களை சார்ந்து வரும். விகாரத்தின் அம்சம் கூட பாக்கி இருக்க கூடாது. முதல்ல நம்ம அத உணரணும். எனக்குள்ள அந்த போல விகாரங்கள் இருக்கா? என்னுடைய உள்ளம் ஏதாவது பேராசையில ஈடுபட்டிருக்கா? அல்லது ஏதாவது மனிதரிடம் அந்த ஒரு பற்று இருக்கா? அல்லது கோபம் வருகின்றதா, அவ்வப்போது எரிச்சல் ஏற்படுகின்றதா? இதெல்லாம் நம்ம சோதனை செய்து பார்க்கணும். காரணம், முடிவு சமயத்துல இப்ப இது அம்சமா இருக்கலாம், ஆனா முடிவுல அது வம்சமா ஒரு பெரிய ஸ்வரூபத்துல நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதனால நமக்குள்ள செல்ல வேண்டும், அந்த ஒரு சைலன்ஸில் சென்று விட வேண்டும். எனக்குள்ள எதெல்லாம் அடிக்ஷன் இருக்கு, எதெல்லாம் எனக்குள்ள குறைகள் இருக்கின்றது, ஏன் அது என்னை திருப்பி திருப்பி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? சின்ன அம்சம் இருந்தாலும் முடிவு சமயத்துல பெரிய வம்சமா நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். சோ எந்த மாதிரி விகாரங்கள்லாம் என் ஆழ்நிலை மனதில் புதைந்திருக்கின்றது, அதுதான் வந்து நமக்கு எமர்ஜ் ஆகுது அவ்வப்போது. சோ இது போன்ற வீணான விஷயங்களை நான் உணரும் போதே தேவையில்லாத பழைய வகையான சம்ஸ்காரங்கள் நம்மை விட்டு சென்றே விடும். சோ முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது போல தூய்மையான உள்ளம் இருக்கணும். எனக்குள்ள எந்த மாதிரி பந்தனங்கள் என் மனதில் சிக்கி இருக்கின்றது? மனதில் தோன்றக்கூடிய பந்தனங்கள் அனைத்தும் நம்முடைய சொந்த பலகீனமே. பாபா வந்து ஒரு அவ்வியக்த முறையில இது போல சொல்லியிருக்காங்க. 26 டிசம்பர் 1979 ரொம்ப வித்தியாசமா பேசியிருந்தாங்க. யூஷுவலா பாபா வந்து விகாரத்தின் மீது வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முரளில பாபா வந்து விகாரங்களை எது போல் பரிவர்த்தனை செய்யலாம் அப்படின்றத டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. சோ விகாரங்களை நாம் நண்பனாக ஆக்கி கொள்ளும் போது அது அழகாக பரிவர்த்தனை ஆகிய விடும். சோ எல்லாமே பரிவர்த்தனை சார்ந்துதான் இருக்கின்றது. அதற்கு எனக்கு முழுமையான புரிதல் தன்மை இருக்கணும். எங்கு புரிதல் தன்மை இருக்கின்றதோ அங்கு ஒரு சுதந்திரம் ஏற்படும். சோ சின்ன சின்ன கோபம் வந்தா கூட நம்ம வந்து அதை சாட்சியா இருந்து பார்க்கணும். நம்மளுடைய கோபத்தை நாமே பார்க்கணும். அதற்கு காரணம் என்ன? இது போல கோபம் அடைந்தா நான் எப்படி ரெஸ்ட்லெஸ்ஸா ஆகிறேன்? என்னுடைய ஸ்திதி எவ்வளவு கீழே போகுது? யோகா எவ்வளவு கம்மியா வருது? சோ மீண்டும் மீண்டும் பச்சாதாபம் ஏற்படுறதுக்கு பதிலாக சாட்சி பார்வையாளராய் இருந்து நாம் பார்க்க வேண்டும். நம்முடையது முழுமையான தூய்மையாகும். சோ கனவுல கூட நம்முடையது அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலிருந்துதான் எல்லா வகையான அதிர்வலைகள் வெளியில செல்கின்றது. சோ வெளியில போகக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ ஒரு தூய்மையா இருக்கணும். அதற்கு நம்முடைய எண்ணங்கள் சுத்தமா தூய்மையா இருக்கணும். இரண்டாவது விகாரம், ஐந்து தத்துவங்கள். இத ஐந்து தத்துவங்களும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அல்லது ஒவ்வொன்றா அட்டாக் பண்ணலாம். ஒரு முறை நார்த் இந்தியாவில் நில அதிர்வு ஏற்பட்ட போது பிரதர் அவங்க குளோபல் ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் குரூப்பாக போயிருக்காங்க. அப்போது விநாச சமயத்தில் இது போல காட்சிகள் இருந்தது அப்படின்னு வர்ணனை செய்கின்ற அந்த இடத்துல சில பேர் ஓடி போய் உதவி செய்கிறாங்க, சில பேர் ஏமாத்துறாங்க, சில பேர் அந்த பிணத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை திருடுறாங்க, சாதுக்கள் அவங்களுடைய உதவிகள் இருக்கின்றது. இது போல விதவித காட்சிகள் நாம் பார்த்தோம். ஆனா அந்த சூழ்நிலையில நம் மனம் எவ்வளவு சாந்தமா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் இரு வேலைக்கு ஐந்து தத்துவங்களுக்கும் சகாஷ் வழங்கணும். ஒவ்வொரு தத்துவத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய கடமை நம்மிடம் இருக்கின்றது. காரணம், ஐந்து தத்துவங்களும் நமக்கு சத் யுகத்திலிருந்து ஒரு சிறந்த சேவாதாரிகளா இருந்திருக்காங்க. ஆனா நாம என்ன செய்திருக்கின்றோம்? எவ்வளவு ஒரு அசுத்தமா ஆக்கிட்டோம், எவ்வளவு ஒரு பொல்யூட் பண்ணிட்டோம். அதனால நாமே அதனை தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். நம்மிடம் இருந்து அது போன்ற தூய்மையான வைப்ரேஷன்ஸ் செல்ல வேண்டும். அப்போ கடைசி சமயத்துல நாம் பாதுகாப்பாக இருக்கலாம். மூன்றாவது, தேகத்தின் மூலமாக வேதனைகள், துன்பங்கள். சில பேர் திடீர்னு செக்அப் வருவாங்க, சாதாரண செக்அப் தான் வந்திருப்பாங்க, ஆனா எல்லா ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தா திடீர்னு கேன்சர் இருக்கும். சில பேர் அதை கேட்டு ஆடாத அசையாத நிலையில இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஆட்டம் காணுவாங்க. ஒரு முறை ஒரு யங் சிஸ்டர், அவங்க வந்து நல்ல சேவாதாரி, ஆனால் திடீர்னு ஒரு முறை ஆக்சிடென்ட் நடக்குது, அவங்களுக்கு டோட்டலாக பேரலிசிஸ் ஃபார்ம் ஆயிடுது. அவங்க எழுந்திருக்கிறதுக்கே நாலு பேர் வந்து உதவி வேணும். பட் அந்த சிஸ்டர்கிட்ட மனதார அந்த ஒரு குஷி இருந்தது. உள்ளுக்குள்ள அவங்க குஷியாக இருந்தாங்க. காரணம், அந்த நிகழ்வை அவங்க அன்புடன் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு யங் ஏஜ்ல இது போல ஏற்றுக்கொள்வது என்பது அசாத்தியம். ஆனா அந்த சிஸ்டர் அது போல இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய உடலை வந்து நல்லா அக்கறையுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் சாப்பிடும் முறை, வாழும் முறை இதெல்லாம் தவறா கொண்டு வரக்கூடாது. பாபா கூட சொல்றாங்க, அது போல தவறா கொண்டு வந்தா நாம் ஞானியும் இல்லை, யோகியும் இல்லை. ஆனாலும் சில சமயம் வியாதி என்பது வரதா செய்யுது. ஆனா அந்த சமயத்துல நான் எப்படி இருக்கின்றேன்? ஆடாத அசையாத நிலையில இருக்கணும். ஒரு பிரதர் எப்போதுமே சேவை செஞ்சுட்டே இருப்பாங்களாம், 24 hours. ஆனா திடீர்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துருது. அப்போ 1.5 மாசம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. லைக் அவங்க கால் ஏதோ ஃப்ராக்சர் ஆயிடுது. ஆனா அந்த பிரதர் ரொம்ப ஈஸியா, இந்த 1.5 மாசம் நான் மனசா சேவை பண்ணுவேன் அப்படின்னு முடிவு எடுத்தாராம். சோ இது போல நம்மை நாமே நமக்குள் ஒரு தயார் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரத்தத்தை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. இப்ப நம்ம ரத்தம் பார்த்து பயந்தோம்னா கடைசி காலத்துல எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ணுவோம்? சோ அதனால நமக்குள்ள அந்த ஒரு பயமற்ற தன்மை வேணும், கூடவே சகிப்பு தன்மை, அந்த ஒரு டாலரன்ஸ் இருக்கணும். அப்புறம் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த தாங்கிக்க கூடிய தன்மை இருக்கணும், அந்த என்டியூரன்ஸ். தென் ஃபார்ட்டிடியூட், அந்த மன வலிமை இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும். பொதுவா பாக்ஸர்ஸ் அப்படின்னாலே உடல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுப்பாங்க, ஒரு முறை குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பாக்ஸர் வந்தாங்க. அவங்க நேஷ்னல் லெவல் பிளேயர், ஆனால் ஒரு சின்ன நீடில் பார்த்து அவர் பயப்பட ஆரம்பித்தார். ஸோ அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நாலாவது பேப்பர், சாதனங்கள் நமக்கு ஒத்துழைக்காத போது. இப்போ நம்மக்கிட்ட மொபைல் இருக்குது, நெட்ஒர்க் இருக்குது, ஆனால் கடைசி சமயத்தில் இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ்ஸாக ஆகலாம். ஒரு மொபைல் ஒரு சாதாரண பாக்ஸ் மாதிரி இருக்கும், நெட்ஒர்க் இல்லாட்டினா என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கிறோமா? நம்மளால் நீண்ட நேரத்துக்கு ஆஃப்லைனில் இருக்க முடியுமா? இது சோதனை பண்ணி பார்க்கணும். எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா பிராமண குடும்பத்தில் இப்போ இது ஒரு லேட்டஸ்ட் மாயாவாக இருக்கு. எக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா, பெகரி பாட்டில் மிகப்பெரிய தபஸ் பண்ணாங்க, அது செய்யப்பட்டது. ஆனால் இப்போ எல்லா சௌகரியங்களும் இருக்கு. நமக்கு சௌகரியங்கள் இருக்கும் போது ஓகே, ஆனால் அது இல்லாத போதும் நம் மனம் ஓகேவா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம் மனநிலையை தயார் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கம்யூனிகேஷன் எல்லாமே ஈஸியாக இருக்கு, ஆனால் சில சமயம் எதுவுமே வேலை செய்யாமல் போகலாம். ஸோ அதனால் நம்ம மனதார பேசி பழகணும், அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும். கூடவே பாபாவுடன் அந்த ஒரு தொடர்பு இருக்கணும். அப்போதான் வந்து நம்மளால் அந்த மெசேஜை ஷேர் பண்ணிக்க முடியும், அந்த ஒரு மன்மனா பவ. ஸோ பாபா இது போல் சொல்லியிருக்காங்க, யார் வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்க வயர்லெஸ்ஸாக ஈஸியாக பேச முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம் மனம் பாபாவுடன் அந்த ஒரு தொடர்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாபா இது போல் சொல்லியிருக்காங்க, டபுள் ஃபாரினர்ஸ் அவங்க வந்து கடைசி பிளேனை பிடிப்பாங்க, மவுண்ட் அபுக்கு அது வந்து சேரும். அவங்க ஏறுவாங்க, அமருவாங்க, அதன் பின்பு விநாசம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பாபா கிட்ட தொடர்பு ஸ்ட்ராங்காக வைக்கணும். அப்போதான் அந்த ஒரு அவர் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்குள்ள சோதனை பண்ணி பார்க்கணும், எவ்வளவு வேகத்தில் நான் விதை ஸ்திதிக்கு வரேன், எவ்வளவு வேகத்தில் நான் அவ்வியக்த ஸ்திதியை அடையிறேன், எவ்வளவு வேகத்தில் நான் புள்ளி ஸ்வரூபமாக ஆகியே விடுகின்றேன், இதை நம்ம சோதனை பண்ணணும். ஐந்தாவது பேப்பர், லௌகிக் ஆத்மாக்களுடன். இப்போ அவங்க நமக்கு நல்ல சகயோகியா இருக்கலாம், ஆனா திடீர்னு அவங்க நமக்கு தடையா இருப்பாங்க, சகயோகியா இருக்க மாட்டாங்க. அவங்க ஞானத்துல இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நம்முடைய கடமை அவங்களை எமர்ஜ் பண்ணி சகாஷ் வழங்கணும். அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு தூய்மை, அமைதி, சுகம் கொடுத்துட்டே இருக்கணும். எப்போதுமே அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் அல்லது சாரி கேட்கணும். அந்த கர்ம பந்தனத்தை நாம் முடித்து விட வேண்டும். ஆறாவது பேப்பர், அலோகிக் குடும்பத்துடன், அதாவது பிராமண ஆத்மாக்களுடன். இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான பேப்பர். காரணம், பிராமண குடும்பத்துடன் தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கர்ம கணக்கு இருக்கு. அது ஒருவருக்கொருவர் போட்டி இருக்கலாம், ஒருவருக்கொருவர் பொறாமையா இருக்கலாம். திடீர்னு அவங்க வந்து நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, சண்டை சச்சரவுகள் வரலாம், சன்ஸ்கார் மோதல் ஏற்படலாம். காரணம், இவங்க கிட்ட தான் நமக்கு ஸ்ட்ராங் கார்மிக் அக்கௌண்ட் இருக்கு. ஆனா இங்கதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானத்தை அனைவரும் எடுக்கின்றார்கள், புனிதத்திலும் புனிதமானவர்கள் இங்குதான் இருக்கிறாங்க. ஆனாலும் நமக்கு பேப்பர் இங்கதான் வரும். காரணம், ஏதோ ஒரு பிறவியில ஏதோ ஒரு ராஜாவை நம்ம தோக்கடிச்சிருக்கலாம் நம்ம ராஜ்யத்துல இருந்த போது. அதே ராஜா இப்போ இங்கதான் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கலாம், அல்லது அவங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால இருக்கலாம், அல்லது சென்டர்ல கூட இருக்கலாம், அல்லது கூடவே கூட இருக்கலாம். ஸோ அது போல நமக்கு கர்ம கணக்கு இருக்கலாம். அதனால அந்த பந்தனத்தை நாம் இங்கதான் முடிக்க வேண்டும். ஏற்கனவே உருவாக்கின பந்தனத்தை நாம் இங்குதான் முடிக்க வேண்டும். ஸோ அதனால அது போல ஒரு அவங்களுக்கும் சகாஷ் வழங்கி பழகணும். ஏழாவது பேப்பர், ஈவில் சோல்ஸ். ஸோ பாபா இதை வந்து நிறைய முறை சொல்லியிருக்காங்க. கடைசி நாழிகையில ஒருத்தருக்குள்ள நிறைய ஆத்மாக்கள் என்டர் ஆகலாம், ஆனா எல்லாருக்குள்ளயும் இது போல ஆகாது. யாருடைய மனம் பலகீனமாக இருக்கின்றதோ அவங்களுக்குள்ள நிறைய ஈவில் சோல்ஸ் என்டர் ஆகும். ஆனா ஸ்ட்ராங் மைண்ட் மேலும் தூய்மையான ஆத்மாக்களிடம் ஒருபோதும் அவங்க பிரவேசம் செய்ய முடியாது. யார் ஒருவர் மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டியா இருக்காங்களோ, மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்காங்களோ, அவங்க வந்து பாபாவுடன் டீப் கனெக்ஷன்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது. அது போல அவங்க சகஜ யோகிகளா இருப்பாங்க. அதனால நம்ம யோகா செய்யும் போது பாபாவுடன் நல்ல ஸ்ட்ராங்கா தொடர்பு கொண்டு இது போல உள்ள ஆத்மாக்களுக்கு நம்ம சகாஷ் வழங்கணும். யாரெல்லாம் இப்போ வலி வேதனையில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சகாஷ் வழங்கணும். பாபா இது போல சொல்லியிருக்காங்க, தூக்கத்துல நீங்க நடுவுல முழிச்சிட்டாலும் எழுந்து உட்கார்ந்து என்னுடன் ஸ்ட்ராங்கா தொடர்பு கொண்டு அதன் பிறகு சகாஷ் வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது போல புருஷார்த்தம் நாம் செய்யலாம். கடைசி பேப்பர், கிரிமினலைஸ், குற்ற பார்வைகள். கடைசி சமயத்துல காமம் நிறைந்தவர்கள் அவங்க மூலமா பேப்பர் வரலாம். ஏதாவது ஒரு அசுத்தமான அம்சம் நமக்குள்ள புதைந்திருந்தாக்கா பாபா இது போல சொல்லியிருக்காங்க, அது வந்து விஸ்வரூபத்துல வெளிப்படும். பிரம்ம பாபா ஒரு முறை மம்மாவை இது போல சொன்னாங்களாம், இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான காமம் நிறைந்த ஆத்மாவுடைய திருஷ்டி கூட மம்மா மீது தவறாக படவே முடியாது. காரணம் அவங்க அது போல தூய்மையா இருந்தாங்களாம். ஸோ தூய்மை இருக்கும்போது அந்த காமுகர்கள் நம்மளை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால நம்மையே தேகத்தின் மீது அட்ராக்ட் ஆகணும். தேகம் அழியக்கூடியதா இருக்கு. ஆத்மா, பாபா மற்றும் நம்முடைய நினைவு அழிவற்றதாக இருக்கின்றது. மம்மா இது போல சொல்வதுண்டு, நீங்க ஒவ்வொரு நாளும் இது கடைசி நாள் என்று வாழுங்கள். நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தை கூட மற்றவர்களுக்கு சக்தி அளிக்கக்கூடியதா இருக்கணும். நமக்குள்ள எந்த ஒரு வீணான சம்பந்தம் இருக்கக்கூடாது. அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த 8 டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து, ஒன்று 5 விகாரங்கள், 2வது 5 தத்துவங்களின் மூலமாக, 3வது தேகத்தின் தொந்தரவின் மூலமாக, 4வது சாதனங்கள் இல்லாத சமயத்து, 5வது லௌகிக் ஆத்மாக்களின் மூலமாக, 6வது அலௌகிக் ஆத்மாக்களின் மூலமாக, 7வது ஈவில் சோல்ஸ், 8வது கிரிமினல் பார்வை. ஸோ இதற்கு நம்ம தயாராக ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓம் சாந்தி.